قال رسول الله صلى الله عليه وسلم إن في الجسد مضغة إذا صرحت صرحت الجسد كله وإذا فسدت فسد الجسد كله فلا ولي رسول الله صلى الله عليه وسلم மனிதனுடைய உடலிலே ஒரு சதைப்பு இருக்கிறது. அது சீராக இருக்கும் வரை அவனது உடலும் சீராக இருக்கும். எப்போது அது கெட்டு போயிருந்தாரோ அப்போது உடல் முழுவதும் கெட்டு போயிடும் என்று சொல்லிவிட்டு எல்லா வகையும் கல்வி அதுதான் மனிதனுடைய கல்வி இல்லை என்று சொன்னாங்க. எல்லாம் மனிதனுடைய உறுப்புகளில் ஒரு பிரதானமான ஒரு பதவியை மனித உறுப்புகளிலேயே அதிக செயல்திறன் மிக்க உறுப்பு வந்து மூளை. இந்த மூளை மனிதனுடைய மேற்பகுதியை தலையிலே வைத்திருக்கு. அதை விட குறைவான செயல்திறன் கூட அதே நேரத்தில் முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவராக இருக்கிற விதைக்கு எல்லாவற்ற மனிதனுடைய மத்திய பகுதியிலே வைத்திருக்கிறார். எல்லாவற்றை எதை முக்கியமான கருத்து காணோ அதை நடுநிலையாக வைத்திருப்பது அவருடைய உதாரணத்துக்கு காவல்துறா இருக்கிறது. இந்த காவல்துறாவது பூமியினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறது. காரணம் அது எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எப்போதும் பலவாயிலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பூமியுடைய ஒரு கோடியை வைக்காமல் அதாவது பூமியினுடைய நல்ல மத்தியை வைத்திருக்கிறார். அதுபோல தான் உள்ளத்தில் ஏதாவது பகுதியில் வைத்திருக்கிறாங்க அதாவது மனிதனுடைய மத்திய பகுதியில் வைத்திருப்பதற்கு காரணம் அது எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பலத்தோடு இருக்க வேண்டும். எப்போது உள்ளத்துடைய ஆரோக்கியம் கெட்டு போய் வருகிறாரோ அப்போ உடலுடைய ஆரோக்கியமும் கெட்டு போயிடும். இன்றைக்கு இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்லுவார்கள், மனிதனுக்கு உடல் வியாதி ஏற்படுவதற்கு மூல காரணமே இருதயம் தான். இருதயம் தான் மனிதனுடைய எல்லா செல்களையும் பலமாக வைத்திருக்கிறது. அது நலிவடைந்து வருகிற போது கவலைகளாலும் உலகத்தின் காரணமாகவோ அது பலம் கூடி போய் வருகிற போது நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்து போய்விடும். நோய் சீக்கிரமாக அவரை வந்து தாக்கப்படும். ஒரு வியாதி பரவல் என்று சொன்னால் அது முதன்மையாக யாரை தொற்றும் என்று சொன்னால் அதிகமாக வயோதிகளையும் குழந்தைகளையும் அது வீட்டில் பதிவாகும். நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கிற நபர்களை அது வந்து சொல்வதில்லை. காரணம் அவர்களுக்கு உள்ள பலமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. எல்லா நோய்களும் வருவதற்கு மூல காரணம் இதயம், இதயத்தினுடைய ஆரோக்கியம் தான். அது எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார்கள். இமாம் வசாயம் அமைப்பில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மனிதனுடைய உடலுக்கு சில நோய்கள் இருப்பது போல உள்ளத்திற்கும் சில நோய்கள் உண்டு. அந்த நோய்கள் என்னன்னு சொன்னால் அதிகமாக பேராசை கூறுவது, அதிகமாக கெட்ட எண்ணம் கொள்வது, மற்றவர்களின் மீது பொறாமை கொள்வது, பழிவாங்குகின்ற உணர்வு, பகை உணர்வு, மனோ இச்சை, மனம் என்ன சொல்கிறதோ அந்த போக்கிலேயே போய்கொண்டிருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க மனசு சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி எல்லாம் இருக்கிற இந்த செயல்பாடுகள் உள்ளத்தினுடைய நோய்கள் என்று நான் குறிப்பிடுவார்கள். ஆன்மீகத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடியவருக்கு முதல்ல எதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தை தான் சுத்தம் செய்ய வேண்டும். உள்ளத்தை சுத்தம் செய்தால்தான் ஆன்மீக கதவு அவருக்கு திறக்கப்படும். எப்போது உள்ளம் சீர்கட்டு போயிருக்கிறதோ கெட்டு போயிருக்கிறதோ ஆன்மீகத்தை அவர் பெறவே முடியாது. அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி வைப்பதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் படிப்படியாக நமக்கு எல்லா நிலைகளிலும் எடுத்துக்காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன தேவை? அவனுடைய பசி போக்கப்பட வேண்டும். திருமண என்பது அவனுக்கு தேவை. அந்த உறவு, பெண்ணுடைய உறவு அவனுக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் எதற்காக சொன்னால் அந்த உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதற்காகத்தான். அதிகமாக வறுமையிலே உணர்ந்து கொண்டிருப்பவன் பசியிலே உணர்ந்து கொண்டிருப்பவனுக்கு சீக்கிரத்திலே மனதை கெட்டு போய்விடும், தவறான வழிகளை ஈடுபட ஆரம்பித்து விடுவான். அதுபோல திருமணம் முடியாமல் இருப்பவனுடைய மனம் எப்போதுமே அமைதி அடையாது. பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்க, அவருடைய மனம் எப்போதுமே அமைதி பெறாங்க. அப்ப இவையெல்லாம் சரியாக அந்த உள்ளம் பரிசுத்தமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு அல்லாதவரை இந்த வழிமுறைகள் எல்லாம் நமக்கு நடைமுறையாக கண்டிருக்கிறாங்க. அதனை சரியாக வைத்திருப்பது மனிதனுடைய பொறுப்பு. சிறலாசிங்க குறிப்பிடுகிறார்கள், அது கெட்டு போய்விட்டால் உடல் முழுவதும் கெட்டு போய்விட்டதாக அர்த்தம். அது சீராக இருக்கிறவரை உடல் நன்றாக இருக்கிறது என்பதாக பொருள். இந்த இது உள்ளம் என்பது நாம்
சொன்னது போல இமாம் அசாரத்தில் அவர்கள் சொன்னார், ஒரு சதை துண்டு நம்முடைய உடலிலே இருக்கிற ஒரு சதை துண்டு அதுதான் இருதயம் என்பதாக நீங்கள் கருதிக்கொள்ளாதீர்கள். அந்த சதை துண்டுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. ஆட்டினுடைய பொருள்களிலே இதுவும் நாம் சாப்பிடுகின்ற ஒரு பொருளாகத்தான் தொத்தி போடப்படுகிறது, அவ்வளவுதான் நமக்கு மதிப்பு. அதில் ஏற்படுகிற அந்த உணர்வுகள், அதில் ஏற்படுகிற அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள் அத்தனையுமே மிக மதிக்கத்தக்கவர்கள். எனவேதான் இஸ்லாம் வந்து ஒரு மனிதனுடைய உடலை காயப்படுத்தக்கூடிய செயல்களை விட உள்ளத்தை காயப்படுத்துகின்ற செயலுக்கு அதிக குற்றத்தை அதிக பாவம் என்பதாக இஸ்லாம் சொல்லிக்கிறார்கள். அவன் வந்து நோய்படுத்துகின்ற வார்த்தைகள், அவன் நோய்படுத்துகின்ற செயல்கள், அவனை கேவலப்படுத்துகிற, அதாவது அவன் அதை நினைத்து வேதனைப்படுகிற அளவுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அது அந்த மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்ற அளவுக்கு அதற்கு மிக உயர்ந்த நிலை தந்திருக்கிறது. அப்ப அவை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வைத்திருப்பது மனிதனுடைய கடமை. மேலும் முனாபிக் என்று சொல்லுகிற இஸ்லாத்திலே மிகவும் ஒரு ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள். அது வெளிப்படையாக தெரிந்தது. அது யாருக்கு அப்படி சொல்லப்படும் என்று சொன்னால் அவனுடைய மனதிலே ஒன்று இருக்கும், வாயிலே ஒன்று பேசிக் கொண்டிருப்பான். அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற விஷயம் வந்து வெளியிலே வராமல் மாற்றமானது வெளியிலே வரும். ஒன்றுக்கொன்று எதிர்புதமாக இருக்கும். வார்த்தைகள் வேறாக இருக்கும், அந்த எண்ணங்கள் வேறாக இருக்கும். எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், பேச்சில மட்டும் நல்லா பேசுவாங்க, உள்ள மழுக்கடையில் உள்ளமாக இருக்கும். இந்த மனிதன் என்றைக்குமே கீழ்த்தரமுடையவன். மறுமை நாள் எழுப்பப்படுகிற போதும் அவன் கேவலமான மனிதர்களே அவன் எழுப்பப்படுவார் என்றுதான் அரிசி வருகிறது. ஏன்னா தொடர்பு இல்லாமல் இருக்கிறது, அவனுடைய செயல்பாடுகள் அவன் உள்ளத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு முகமுடையவர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அவன் நரகத்துக்கு போவார்கள். அது யாருன்னா மனதிலே ஒன்றை நினைத்துக் கொண்டு வெளியிலே ஒன்று பேசுகிறவன். இது முனாஃபிக் என்று சொல்லுகிறோம். இந்த அளவுக்கு அதற்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மத்தியில் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது, மிகப்பெரிய நெருக்கம் இருக்கிறது. அதில்தான் வேதனை ஏற்படுகிறது. ஈமான் என்கின்ற உயர்ந்த பொக்கிஷமும் அந்த உள்ளத்தில் தான் ஏற்படுகிறது. இறை மறுப்பு சிரிப்பு என்கின்ற எல்லா விதமான செயல்களும் அங்கிருந்து தான் உண்டாகிறது. அவைகள் அத்தனையும் ஒரு மனிதனுக்கு மனிதனை சீர்படுத்தக்கூடிய, மனிதனை செம்மைப்படுத்தக்கூடிய, மனிதனை கெடுத்து விடக்கூடிய அத்தனையே அங்குதான் உற்பத்தி ஆகின்றார். எனவேதான் அதை சரியான முறையில இயங்க வைக்க வேண்டும், சரியான முறையில பாதுகாக்க வேண்டும். குறிப்பிடுவார்கள் பெரியவர்கள், காபத்துள்ளாமையில் வளம் வருகிற கபாபு செய்கிற நிலை யாமத்த நாள் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். இவைக்கு நாம் பார்க்கிறோம், இரவு பகல் என்று எந்த இடைவெளியும் இல்லாமல் கபாபு நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அங்கே சுத்தம் செய்கிற வேலை இருந்தாலும் சரி, மராமத்து வேலை இருந்தாலும் சரி, என்ன வேலைகள் இருந்தாலும் சரி, கபாபு நிறுத்தப்படாது, நடந்து கொண்டே இருக்கும். காபத்துள்ளாவை தவாப் செய்கிற ஒரு மனிதனும் இல்லாது போகிற பொழுது உலகம் அழிந்து விடும். காபத்துள்ளாவை தவாப் செய்கிற யாருமே இருக்க மாட்டார்கள். அப்ப உலகம் அழிவு நாள் வந்துவிடும். அதுக்கப்புறம் உலகம் தேவையில்லை. எப்போது வரையும் காபத்துள்ளா ஆரோக்கியமாக இருக்கிறது, அப்போது வரையும் இஸ்லாம் இருக்கும், உலகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுபோலத்தான் உள்ளத்துடைய ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால், ஆரோக்கியம் என்று சொல்லுகிற போது நான் மேலே சொன்ன விஷயங்கள் இது மாதிரியான தீய எண்ணங்களை விட்டும் ஆரோக்கியமான நிலை மனிதனுக்கு இல்லாத வரையிலும் இருக்கிற வரையிலும் மனித உடல் நன்றாக இருக்கும். எப்போது உள்ளத்துடைய ஆரோக்கியம் கெட்டு போய்விடுகிறதோ உடலும் கெட்டு போய்விடும், அவனுடைய வாழ்க்கையின் அத்தனையுமே கெட்டு போய்விடும். இதைத்தான் இந்த அதிசயம் தெளிவுபடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி இஸ்லாம் இந்த காலத்திலே யூதர்களோடு ரசூலுல்லாஹி இஸ்லாம் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். யாராவது மதீனாவை தாக்க வருகிற போது நீங்க என்ன செய்ய, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களை எதிர்க்க வேண்டும். அதுபோல மக்காவிலிருந்து யாராவது முஸ்லிம்களை தாக்க வந்தால் நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், உங்களை யாராவது தாக்க வருவதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா கூட்டத்தாக்கிடத்திலும் மதீனாவுக்கு போன முதலே ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. இல்லை பனு குறைவா என்கின்ற ஒரு யூத வம்சத்தினர்கள் அந்த ஒப்பந்தத்தை நீதி விட்டாங்க. நீர் விட்ட போது அவர்களை வந்து தாக்குதல் கொடுப்பதற்காக வந்து அவங்க இருக்கிற பகுதிக்கு போனாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய கோட்டை இருக்கிறது பனு குறைலாம். அந்த கோட்டையை தள்ளி அவர்களை கூட்டி விட்டார்கள். உள்ள ஒரு முறை முடியல. சிறந்த ஆலோசனை அவர்கள் பல நாட்களாக அங்கே முற்றுகை இட்டார்கள். முற்றுகை தொடர்ந்து கொண்டே இருந்தது, எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்ப யூதர்களுக்கு நம்ம உள்ள அவங்க உள்ள இருக்கிறாங்க, வெளியே வர முடியல. அதன் காரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினார்கள், ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினார்கள், நீங்க வந்து சாது முஹாஜ் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி மதீனாவுடைய தந்தை என்று போற்றப்படும். அவரும் யூத சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இஸ்லாத்துக்கு வந்துவிட்ட பிறகு இஸ்லாத்தில் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து. சாது முஹாஜுடைய தீர்ப்புக்கு நீங்கள் கட்டுப்படுவதாக இருந்தால் நான் முற்றுகையை விளக்கி விடுகிறேன் என்று சிவதாஸ் சிவன் ஒரு செய்தி அனுப்பினார்கள். அப்ப அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னா, அபூ லுபாபா என்று சொல்லுகிற அவரும் இஸ்லாமியர் தான், முஸ்லிம் சஹாபி தான், அவரிடத்துல நாங்கள் கலந்து பேசி முடிவு சொல்கிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ லுபாபா தானே, சரி பரவாயில்ல அவர்கிட்டயே நீங்க கலந்து பேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாரு. இந்த பனு குறைதாக்கள் அபூ சுலபாபாவை சந்தித்து இந்த மாதிரி சாது முகமதுடைய தீர்ப்புக்கு கட்டப்பட வேண்டும் என்று முகமது சொல்கிறாரே என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கடந்த போது அபூபுலுபாபா சஹாபிதான். ஆனால் அவர் என்ன சொல்லியுள்ளார் என்று சொன்னால், சாது முகமதுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுவது என்பது நீங்கள் தற்கொலை செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படி சொன்னார் சொன்னால், அவருடைய குடும்பங்கள் அபூபுலுபாபாவுடைய குடும்பங்கள் அந்த பனு குறைதாவுடைய அந்த பகுதிக்கு அருகிலே வசித்து வந்தார்கள். நம்ம வந்து அவருக்கு சாதகமாக சொல்லணும் என்பதாக வந்து அவர் சொல்லிட்டார். அப்படி சொன்னால் தான் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும் என்று அவர் நினைத்துக் கொண்டார். அந்த இடத்துல அவருடைய உள்ளம் தடுமாறி போயிருக்கு. அதுக்கு பிறகு தான் செய்த அந்த உணவு செயல் மிகப்பெரிய மோசமான துரோக செயல். அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் நான் மோசடி செய்து விட்டோம் என்ற நிலை, அந்த உணர்வு அவருக்கு திரும்ப புத்துயராக ஒரு உள்ளத்திலே ஏற்படுகிறது. உடனே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய அவர் வரவில்லை, நேராக மஸ்ஜித் நபிக்கு வந்தார். தான் செய்த அந்த குற்றத்திற்கு பரிகாரமாக அந்த உணர்வுக்கு தள்ளப்பட்ட அவர் தன்னை ஒரு தூணிலே கட்டி கொண்டார். மஸ்ஜித் நபியில் இருக்கிற ஒரு தூணிலே இறுக்கமாக கட்டி கொண்டு அவர் சொன்னார், இந்த தூணிலே இருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்னை மன்னிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் இங்கிருந்து விடுபட மாட்டேன், சாப்பாடு உணவு சாப்பிட மாட்டேன், உறங்க மாட்டேன் என்று அவர் அங்கே தன்னை பள்ளிவாசிய தூணிலே கட்டி வைத்துக் கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தார்கள், இவருடைய நிலை அல்லாஹ்வுக்கு போய்விட்டது, இவருடைய செய்தி அல்லாஹ்வுக்கு போய்விட்டது, இனி நம்ம கடையில முடியாது. ஆரம்பத்திலே வந்து கேட்டிருந்தால் ரசூலுல்லாஹி மன்னித்திருப்பார்கள், அல்லாஹ் மன்னித்திருப்பார். ஆனால் அவரை அடிவிட்டு விட்டு நேராக எங்க வந்து விட்டார், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வந்து விட்டார். தன்னை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மன்னிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நான் விடுபட மாட்டேன் என்று அவர் முடிவு செய்து விட்டார். கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்திலிருந்து வழி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். 9 நாட்கள் அவர் அந்த தூணிலே கட்டப்பட்ட நிலையிலே இருந்தார். அந்த 9 நாட்களும் அவர் சாப்பிடவில்லை, உறங்கவில்லை, எதுவுமே செய்யவில்லை. தான் ஒரு தவறு செய்துவிட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்த போது அவர் அந்த முடிவை எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி செய்து விட்டார். 9வது நாளில் தான் அல்லாஹ் வசனத்தை அனுப்பி வைத்தார், அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்து விட்டதாக. இது எதற்காக சொல்வதென்று சொன்னால், அந்த மாதிரியான ஒரு மனிதர்களுடைய நிலை அப்படி வர வேண்டும். நான் மனிதர்கள் என்று சொன்னாலே குற்றம் செய்பவர்கள் தான், பாவம் செய்கிறவர்கள் தான். ஆனால் அந்த உணர்வுக்கு தள்ளப்பட்டு அல்லாஹு தஆலாவுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நாம் மோசடி செய்து விட்டோமே அப்படிங்கிற அந்த நிலை அந்த உள்ளத்தில் ஏற்படுகிற போது அந்த உள்ளம் ஆரோக்கியம் அடைகிறது. அது இல்லாம அதே செயலை நாம் செய்து கொண்டோம் இருந்தோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக அதை சில பேர் எவ்வளவு சொன்னாலும் திருத்த மாட்டாங்க. திருத்தம் என்பதே வராது, அந்த உணர்வு என்பதே வராது, நம்ம நல்ல நிலைக்கு வரணுமேங்கிற அந்த எண்ணமே வராது. திருத்த வேண்டுமே, அந்த செயலை விட்டுவிட வேண்டுமே அப்படிங்கிற அந்த உணர்வே வராது. அப்படி இருக்கிற போது அவர்கள் உள்ளமும் கெட்டு போய் உடலும் கெட்டு போய் கடைசியில் அதை நரணத்திற்குரிய தகுதி மிக்க ஒரு உடலாக அதை அமைத்துக் கொள்வார்கள். அப்படி செய்யக்கூடாது, அதை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நல்லாவும் நல்லாவுடைய ரசூலும் நமக்கு அது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பலராமா நம்முடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கிற பல்லாத்தர் அபரணம் செய்வானாக.